வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் யானைகள் தொடர்பான செய்தி ஒன்று. யானைகள் மனிதர்களின் குரலை வைத்தே அவர்கள் ஆணா பெண்ணா என்பதையும், அவர்கள் வயதானவர்களா இல்லை சிறு குழந்தைகளா என்பதையும், எல்லாவற்றையும் விட அந்த குரலுக்கு சொந்தக்காரர்களின் இன குழுமத்தையும் கூட கண்டுபிடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவை என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்க காட்டு யானைகள் மத்தியில் நடத்தப்பட்ட பரிசோதனைகளின் முடிவுகள் Proceedings of the National Academy of Sciences என்கிற அறிவியல் சஞ்சிகையில் வெளியாகியிருக்கின்றன. இந்த ஆய்வுகளை சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கேரன் மெக்கம் மற்றும் முனைவர் கிரேமி ஷானன் ஆகியோர் இருவர் நடத்தியிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க காட்டு யானைகளுக்கும் அந்நாட்டில் இருக்கும் மாடு மேய்க்கும் மாசா இன மக்களுக்கும் இடையில் அடிக்கடி மோதல்கள் நடப்பது வழமை. மாசா இன மக்கள் யானைகளை வன்முறையாக அடித்து விரட்டுவார்கள் அல்லது கொள்வார்கள். ஆனால் அதே ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த கம்பா இன மக்கள் விவசாயிகள். இவர்களுக்கும் காட்டு யானைகளுக்கும் மோதல்கள் வந்தாலும் இந்த கம்பா இன மக்கள் பெரும்பாலும் காட்டு யானைகளை கொல்வதில்லை. இந்த பின்னணியில் பரிசோதனையில் இறங்கிய சசெக்ஸ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மாசாய் மற்றும் கம்பா இன மக்களைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகளின் குரல்களை தனித்தனியாக பதிவு செய்தார்கள். அதோ பாரு, அங்க பாரு, யானைகள் கூட்டம் ஒன்று வருது பாரு என்று இவர்கள் சொல்வதை தனித்தனியாக ஒலிப்பதிவு செய்தார்கள் விஞ்ஞானிகள். இவர்களின் குரல்களை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி ஆப்பிரிக்க காட்டு யானைகள் இருக்கும் இடத்தில் அவற்றின் காதில் விழும் விதமாக ஒலிபரப்பினார்கள். இதில் மாசாய் இன ஆண்களின் குரல்களை கேட்ட மாத்திரத்தில் இந்த காட்டு யானைகள் எல்லாம் விரைவாக தத்தம் குடும்ப குழுக்களாக ஒன்று கூடி தம்மை தாக்க வரும் எதிரியிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ளும் விதமான செயற்பாட்டை சமிக்ஞைகளை வெளிப்படுத்தின. ஆனால் காம்பா இன ஆணின் குரலை கேட்கும்பொழுது இந்த யானைகள் அந்த மாதிரியான அவசரத்தையோ அச்சத்தையோ தமது செயலில் வெளிப்படுத்தவில்லை. அதைவிட முக்கியமாக இந்த மாசாய் ஆணின் குரலை விசேட ஒலிப்பதிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாசாய் இன பெண்ணின் குரலைப் போல மாற்றி ஒலிபரப்பினார்கள். ஆனால் அப்போதும் கூட இந்த யானைகள் அது மாசாய் இன ஆணின் குரல் என்று தெளிவாக அடையாளம் கண்டுகொண்டதுடன் அதிகபட்ச அச்சத்தை தமது செயலில் வெளிக்காட்டின. இதன் மூலம் யானைகளின் காது கேள் திறன் என்பது மனிதர்களின் காது கேள் திறனை விட முற்றிலும் மாறுபட்டிருப்பதாகவும், யானைகள் மனிதர்களின் குரலை புரிந்து கொள்ளும் விதமே வேறாக இருக்கிறது என்றும் கூறுகிறார் முனைவர் மக்கம். அதுமட்டுமல்லாமல் யானைகளின் இந்த நுணுக்கமான கேள் திறன் அடிப்படையில் அவை மிக விரைவாக முடிவெடுப்பதை பார்க்கும்பொழுது யானைகள் தமது வாழும் சூழலுக்கு ஏற்ப தொடர்ந்து தம்மை தகவமைத்துக் கொள்வதில் மிக சிறப்பாக இருப்பதையும் இந்த பரிசோதனை முடிவுகள் உணர்த்துவதாகவும் இந்த ஆய்வை மேற்கொண்டவர்கள் கூறியிருக்கிறார்கள். காரணம், யானைகளின் பார்வையில் பார்க்கும்பொழுது அவை சந்திக்கும் பன்முகத்திறன் கொண்ட வேட்டையாடி அவற்றை கொல்லும் விலங்கு மனிதன் என்னும் பொழுது, அப்படியான திறமை வாய்ந்த வேட்டைக்காரனான மனிதனிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ள யானைகள் அதிகபட்ச விழிப்புடன் இருப்பதையே அவற்றின் இந்த சிறப்பு மிக்க பிரத்யேக கேள்திறன் காட்டுவதாக தெரிவிக்கிறார் பேராசிரியர் மெக்கம். இதுபோன்ற ஆய்வின் முடிவுகள் யானைகளை மேலதிகமாக புரிந்து கொள்ள உதவும் என்பதையும் தாண்டி யானைகளை பாதுகாப்பதற்கும் உதவும் என்கிறார் அவர். அடுத்து மற்றொரு இயற்கை அதிசயம் குறித்த செய்தி ஒன்று. சில சமயங்களில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பு வானில் திடீரென தோன்றி மறையும் மின்னலைப் போன்ற வெளிச்சக்கீற்றுக்கள் பூமிக்குள் ஏற்படும் அசைவுகளால் ஏற்படலாம் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் ஜேம்ஸ் மோகனின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பு வானில் தோன்றும் வெளிச்சக்கீற்றுகள் பூமியில் ஏற்படும் அசைவுகளால் இருக்கலாம் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சமீபத்தில் சீனா மற்றும் இத்தாலியில் ஏற்பட்ட மாபெரும் நிலநடுக்கங்களுக்கு முன்பாக வானில் வெளிச்சம் ஏற்பட்டது. பூமியில் இருக்கும் மண் படிமங்கள் நகர்வதால் மாபெரும் மின்சார சக்தி உருவாகி அதனால் இந்த வெளிச்சப் பொறிகள் உருவாகியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பிளாஸ்டிக் டப்பா ஒன்றில் மைதா மாவை நிரம்ப எடுத்துக்கொண்ட விஞ்ஞானிகள் அதனை முன்னும் பின்னுமாக தொடர்ந்து தள்ளியிருக்கின்றனர். அப்போது மாவில் பிளவு ஏற்பட்டு 200 வோல்ட் மின்சார சக்தி உருவாகியிருக்கின்றது. முதலில் தாங்கள் முட்டாள்தனமாக ஏதோ செய்வதாகவே எண்ணியதாக இதை செய்த ரட்கர்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான ட்ராய் ஷென்பிராட் கூறினார். இந்த விஷயத்தை விளக்கக்கூடிய ஒரு நுட்பம் இருப்பதாக தனக்கு தெரியவில்லை என்றும், இது ஒரு புதிய வகையான பௌதீகமாகவே தனக்கு தெரிவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் கண்டதை டென்வரில் நடைபெற்ற அமெரிக்கன் பிசிக்கல் சொசைட்டி கூட்டத்தில் அறிவித்திருக்கின்றனர். மைதா மாவு மட்டுமன்றி வேறு தானிய மாவுகளோடு செய்யப்பட்ட ஆராய்ச்சியிலும் இதுபோன்றே மின்சார சக்தி உருவாகியிருக்கின்றது. இதே விஷயம் மண் படிமங்களில் ஏற்படும் போது லட்சக்கணக்கான வோல்ட் திறன் கொண்ட மின்சக்தி உருவாகும். இதுவே வானில் வெளிச்சமாக உருவாகி நிலநடுக்கம் வரப்போவதற்கான அறிகுறியாக காண்பிக்கின்றது என்று கூறலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பு வானில் வெளிச்சம் தோன்றுகின்றது என்று 300 ஆண்டுகளாகவே சொல்லப்பட்டு வருகின்றது. ஆனால் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்று விஞ்ஞானிகள் சொல்லி வந்தனர். ஆனால் கடந்த சில வருடங்களாக குறிப்பாக யூடியூப் போன்ற இணையதளங்கள் வந்த பின்னர் வானில் ஏற்பட்ட வெளிச்சங்கள் தெளிவாக படம் பிடிக்கப்பட்டு அவற்றை உலகத்தில் இருக்கும் விஞ்ஞானிகள் பார்ப்பதற்கான வசதிகள் ஏற்பட்டுவிட்டன. ஃபுகுஷிமா மற்றும் லாகிலாவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பு வானில் ஏற்பட்ட வெளிச்சங்கள் தெளிவாக படம் பிடிக்கப்பட்டு இணையத்தில் ஏற்றப்பட்டன. அதே சமயம் எல்லா வெளிச்சத்திற்கு பின்பாக நிலநடுக்கம் வருவதில்லை. அதுவும் ஒரு சில சமயங்களில்தான் நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. இதனை ஆராய்வதற்காக நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ள பகுதிகளில் ஏற்படும் மின்சக்தியை அளவிடுவதற்காக கோபுரங்களை துருக்கு விஞ்ஞானிகள் நிறுவியிருக்கின்றனர். இதில் ரிக்டர் அளவுகோலில் 5 மேல் பதிவாகும் நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கைகள் இருப்பதை அவர்கள் பதிவு செய்துள்ளனர். இதில் எல்லா நேரமும் ஒரே அளவு மின்சக்தி உருவாகவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வகையான மின்சக்தி உருவாகியிருக்கின்றது. ஒரு சில சமயங்களில் அதிகமாகவும் ஒரு சில சமயங்களில் குறைவாகவும் உருவாகியிருக்கின்றது. இது எதனால் ஏற்படுகின்றது என்பதை ஆராய நிறைய ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன என்றும் அதில் முதல் படிதான் இது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.
பிபிசியின் ஜேம்ஸ் மோர்கனின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம். அடுத்து அல்சைமர் எனப்படும் மூளை அழுகல் நோயை ஒரு எளிய இரத்த பரிசோதனை மூலம் முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
அல்சைமர் நோய் எனப்படும் மூளை அழுகல் நோய் ஒருவருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கின்றனவா இல்லையா என்று கண்டுபிடிக்கும் இரத்த பரிசோதனை ஒன்று பற்றிய மருத்துவ ஆய்வுக் கட்டுரை நேச்சர் மெடிசின் என்ற சஞ்சிகையில் வெளியாகியிருக்கிறது. எமது இரத்தத்தில் உள்ள 10 கொழுப்புகளின் அளவை மதிப்பிடும் இந்த இரத்த பரிசோதனை 90% சரியாக மதிப்பிடுகிறது. அந்த நோயாளிக்கு அடுத்த 3 வருடங்களில் மூளை அழுகல் நோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறதா என்று இந்த பரிசோதனை பதிலளிக்கிறது. மூளை அழுகல் நோயான அல்சைமர் நோயை ஏற்படுத்தும் டிமென்ஷியா, ஞாபக சக்தி மழுங்கல், மனச்சோர்வு நோயோடு இன்று 44 மில்லியன் மக்கள் உலகின் பல நாடுகளிலும் உயிர் வாழ்கிறார்கள். அடுத்த 35 நாடுகளில் இந்த எண்ணிக்கை 3 அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மூளை மழுங்கல் டிமென்ஷியா நோய் ஒருவரை மிக மிக மெதுவாகத்தான் பிடிக்கிறது. சுமார் 10 காலம் நோயாளியின் உடலில் தங்கியிருந்து மௌனமாக இந்த விதமான சந்தடியுமே இல்லாமல் இந்த விதமான வெளிப்படி அறிகுறிகளுமே இல்லாமல் அவருடைய மூளையை சீரழிக்கிறது இந்த டிமென்ஷியா. 10 அவரை அழித்து விடுகிறது. 10 பிறகு நோய் வெளியிலே தெரிய வந்த பிறகு எந்த விதமான மருந்துகளும் அவர்கள் மீது பரிசோதிக்கப்பட முடிவதில்லை, பலனளிப்பதில்லை. காலதாமதம் தான் இதற்கு காரணம். மூளை மழுங்கல் டிமென்ஷியா நோய் வருமுன் காக்கும் வருமுன் அறிவிக்கும் ஒரு பரிசோதனை மிக மிக அத்தியாவசியமாக தேவைப்பட்டமைக்கு இதுவே தான் அதிமுக்கியமான காரணமாகும். அமெரிக்காவின் வாஷிங்டனில் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட 5 ஆய்வொன்றில் 70 மேற்பட்ட 525 பேரிடமிருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தின் மீது பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. இவர்களுள் பிற்காலத்தில் மூளை அழுகல் அல்சைமர்ஸ் நோய் கண்ட 53 பேரின் இரத்தம் மூளை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருந்த 53 பேரின் இரத்தத்தோடு ஒப்பிடப்பட்டது. இந்த இரு பிரிவினரின் 10 இரத்த கொழுப்புகளில் கணிசமான வேறுபாடுகள் இருந்தமை கவனிக்கப்பட்டது. இந்த பரிசோதனை இனிமேல் பெருமளவில் நடத்தப்பட வேண்டிய தேவை ஒன்று இருப்பதாக கூறுகிறார் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக நரம்பியல் பேராசிரியர் ஹவார்ட் ஃபெடரோஃப் அவர்கள்.
பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.